بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹனுடைய மிகப்பெரிய பேரருள், இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை நாம் பூமிக்கு மேலிருந்து அதை வரவேற்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நம்மிலே நம்மோடு வாழ்ந்த பலர் கபர்களுக்கு, மண்ணறைகளுக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் எமக்கு வந்தடைய செய்திருக்கிறான் என்று சொன்னால், நம்மீதுள்ள கடமை என்னவென்று சொன்னால் இந்த ரமலானை நாம் உயிர்ப்பிப்பது. வேதனை என்னவென்றால், ரமலான் பலருடைய வாழ்வில் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ரமலானை அடைந்தும், அவர்கள் கபர்களில் மண்ணறைகளில் வாழ்பவர்களைப் போன்று அந்த ரமலானை எந்தொரு வகையிலும் வரவேற்காமல், நல்லமல்களுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளாமல் பாவங்களிலே மூழ்கியிருக்கக்கூடிய கவலையான நிலைகளையும் நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த மரணித்தவருக்கு அதற்கு பிறகு எந்த ஒரு நற்கருமமும் செய்ய முடியாது, தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, தான தர்மங்கள் கொடுக்க முடியாது. அவரை கொண்டு போய் கபரிலே அடக்கி விடுகிறோம், எந்த ஒரு நல்லமலும் அவரால் செய்ய முடியாது. இவர் வந்து மரணித்து விட்டார், மௌத்தாகிவிட்டார். இதே போன்று சிலர் உயிரோடு இருந்தும், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தும், அவர்கள் செத்த பிணங்களாக, அவர்களிடம் தொழுகை இல்லை, நோன்பில்லை, தான தர்மங்கள் இல்லை, நல்லமல்கள் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி ஒருத்தன் மரணித்தால் இவைகளை எல்லாம் அவனால் செய்ய முடியாதோ அதே நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். எப்படி? மசலுல்லதி யதுகுரு ரப்பஹு வல்லதி லா யதுகுரு ரப்பஹு. அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனுக்கும் நினைவு கூறாதவனுக்கும் உதாரணம் உயிரோடு உள்ளவன் மரணித்தவனுடைய உதாரணம் தான். உயிரோடு உள்ளவன் மரணித்தவனுடைய உதாரணத்தை தான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவன் தான் உயிரோடு உள்ளவன். அல்லாஹுவை நினைவு கூறவில்லையா, அவன் தொழவில்லையா, நற்கருமங்கள் செய்யவில்லையா, அல்லாஹுடைய பார்வையில் அவன் மரணித்தவன். அல்லாஹுடைய பார்வையில் யாரு? அவன் மரணித்தவன். அவன் மௌத்தானவனுக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியாது. இதே நிலை. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹ் சொல்கிறான், ஐயாமம் மஅதூதாத், இது என்ன முடியுமான சில நாட்கள், வேகமாக இந்த நாட்கள் நம்மை விட்டு பிரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நாட்கள் மிக வேகமாக நாம் வந்து நன்மையில் கழித்தால் நாம் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெரும் விதத்தில் கழித்தால் நாம் வெற்றியாளர்கள். அப்படி கழிக்கலையா அந்த நேரம் முடிஞ்சிடும், அந்த நேரம் முடிந்துவிடும். அவர் நன்மையில் கழிக்கவில்லை என்றால் அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளர். எனவே நறுமையான சகோதரர்களே, நமது மறுமைக்கான முதல், நமது மறுமைக்கான விலை நிலையமாகத்தான் இந்த உலக வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முதலை நாம் சரியாக பயன்படுத்தினால்தான் அங்கு லாபம் ஈட்டலாம். இங்கு நாம் சரியாக விளைச்சலை நாம் விதைத்தால்தான் அங்கு அறுவடை செய்யலாம். எனவே இந்த அடிப்படையை, இந்த உண்மையை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது என்ன முடியுமான சில நாட்கள், வேகமாக இந்த நாட்கள் எம்மை விட்டு விடை பெற்று செல்லும். நாம் ஒவ்வொருவரும் என்ன உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் எனக்கு இந்த ரமலானை பாக்கியமாக தந்தான், இது பாக்கியம் நிறைந்த ஒரு மாதம், இறை நம்பிக்கையாளர்களுக்கு எண்ணற்ற நன்மாராயங்களை வழங்குகின்ற ஒரு மாதம், நன்மைகளை அல்லாஹு தஆலா பெருக்கி தருகின்ற, அந்த அவனுடைய அருள்களை எல்லாம் பெருக்கி தருகின்ற ஒரு மாதம். எனவே இந்த ரமலானுடைய மாதம் நம்மை சீர்படுத்தவில்லை என்றால், இந்த ரமலானுடைய மாதத்தில் மூலம் நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறவில்லை என்றால், நாம் மிகப்பெரிய துர்ப்பாக்கியவான்களாக துர்ப்பாக்கியசாலிகளாக மாறிவிடுவோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு, நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு சந்தர்ப்பம். இந்த மாதத்தில் அல்லாஹ் நம் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், நோன்பை விதியாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த நோன்பு என்பது வெறுமனே சடங்கு ரீதியாக பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த நோன்பை நாம் உயிரோட்டம் உள்ளதாக மாற்ற வேண்டும். இந்த நோன்பு, இதை அல்லாஹ் என் மீது கடமையாக்கினான், இந்த நோன்பை அல்லாஹ் என் மீது விதியாக்கினான், நோன்புடைய பகல் காலங்களில் எனக்கு ஹலாலாக இருக்கக்கூடிய தண்ணீரை நான் ஹராமாக்கிக் கொள்கிறேன், நான் உழைத்த எனது உழைப்பால் உள்ள உணவு, இந்த ஹலாலான உணவு எனக்கு ஹராம், எனது மனைவி எனக்கு ஹலாலாக இருந்தாலும் ரமதானுடைய பகல் காலங்களில் அது அவளோடு நான் எனது உடலியல் தேவைகளை நிறைவேற்றுவது ஹராம், இப்படி ஹலாலாக உள்ளவைகளை எல்லாம் ஹராமாக்கி அல்லாஹ் எனக்கு ஒரு பயிற்சியை தருகிறான். ஏன் இந்த பயிற்சி அல்லாஹ் எனக்கு தருகிறான் என்றால், நான் தக்வாவுடைய இறையச்சமிக்க ஒரு அடியானாக மாற வேண்டும், அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுகின்ற ஒரு அடியானாக மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த நோன்பென்ற வணக்கத்தை அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நமக்கு ஹலாலாக உள்ளவற்றை ஹராமாக்கி பயிற்சி எடுக்கக்கூடிய நாம் எப்படி வட்டியின் பக்கம் நாம் நெருங்க முடியும், எப்படி நாம் சூது இதே போன்று ஹராமான வழிகளில் பொருளீட்டக்கூடிய இந்த விடயங்களின் பக்கம் நாம் எப்படி நெருங்க முடியும், நாம் சிந்தனை செய்ய வேண்டும். மனைவியை ஹலால் என்றால் விபச்சாரத்தின் பக்கம் நான் எப்படி நெருங்க முடியும்? எனவே இஸ்லாம் இப்படியான இந்த வணக்கங்களின் மூலம் ஒரு சிறந்த ஒரு மனித புனிதரை உருவாக்குவதற்கு தான் விரும்புகிறது. நறுமை சகோதரர்களே, நோன்புடைய இந்த பகல் காலங்களில் நமது உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். வெறுமனை பசியோடும் தாகத்தோடும் இருந்து தாராளமாக பொய் பேசுவது, தாராளமாக புறம் பேசுவது, கோல் சொல்வது, பிறருடைய குறைகளை பேசி திரிவது, அதேபோன்று கண்களால் நாம் என்ன செய்வது, சினிமாவை பார்ப்பது, பொழுதுகளை போக்குவதற்காக ஹராமாக மார்க்கம் தடுத்தவற்றிலே இசையை கேட்பது, இதெல்லாம் ஹராம். அப்ப இது என்ன செய்யும் என்று சொன்னால், நோன்புடைய நன்மையை பாழ்படுத்திவிடும். நாங்க பசியோடும் தாகத்தோடும் இருந்தாலும் நாம் செய்கின்ற இந்த பாவமான காரியங்களின் மூலமாக அந்த நோன்புடைய பயன், அந்த முழுமையான பலனை நாம் இழந்து விடுவோம். எனவே நறுமை சகோதரர்களே, நமது வாயை கட்டுப்படுத்துவதென்றால் என்ன, பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மாத்திரமல்ல, பொய் பேசாமல் வாயை கட்டுப்படுத்த வேண்டும், கோல் பேசாமல் வாயை கட்டுப்படுத்த வேண்டும், புறம் பேசாமல் வாயை கட்டுப்படுத்த வேண்டும், பிறருடைய குறைகளை பேசாமல் வாயை கட்டுப்படுத்த வேண்டும். யாராவது என்னோடு சண்டை சச்சரவுக்கு வந்தால் கூட நான் பொறுமையோடு நான் ஒரு நோன்பாளி என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும், நான் அவனுடைய நிலைக்கு நான் இறங்கிவிடக் கூடாது. ஒருவன் உங்களோடு சண்டை பிடிக்க வருகிறான், உங்களுக்கு ஏசுகிறான், உங்களை திட்டுகிறான் என்றால் நாமும் அவனை விட கீழிறங்கி அவனை திட்டுவதோ ஏசுவதோ இப்படி மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை. மாறாக இன்னி சாயிமுன், நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லி பொறுமையோடு இருக்க வேண்டும். என்ன நோக்கம்? அவன் என்னை ஏசிவிட்டு போகலாம், எனக்கு எனது நோன்புடைய முழுமையான கூலி முக்கியமானது, நான் நிறைவான கூலியை இந்த நோன்புக்கு பெற வேண்டும், எனது நோன்புடைய நன்மையை இல்லாமலாக்குவதற்குத்தான் இவன் வந்திருக்கிறான், என்னோடு சண்டையிடுவதற்கு, என்னோடு சச்சரவு செய்வதற்கு. நான் இந்த இடத்தில் ஒரு புத்திசாலியாக இருந்து நான் எனது நோன்புடைய அந்த முழுமையான நன்மையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவன் நம்மோடு சண்டை பிடிக்க வந்தாலும் கூட நாம் என்ன செய்துவிடக் கூடாது, அவனோடு சண்டை சச்சரவில் ஈடுபட்டு விடாமல் நோன்புடைய அந்த மகத்துவத்தையும் முழுமையான நன்மையையும் காத்துக் கொள்வதற்காக நான் ஒரு நோன்பாளி என்று சொல்ல வேண்டும். அதே போன்று நாம் கோபத்தை கட்டுப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் வந்து கேட்கும் போது அவர்கள் செய்த உபதேசம் என்ன, லா தகதப், நீங்கள் கோபப்படாதீர்கள், கோபப்பட வேண்டாம் என்றுதான் திரும்ப திரும்ப போதனை செய்தார்கள். அப்ப எனவே கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பயிற்சியை நோன்பு வழங்குகிறது, நோன்பின் மூலம் அது தரப்படுகிறது, அந்த பொறுமையோடு நாம் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த பயிற்சியை நோன்பு தருகிறது. அதே போன்று வீணான காரியங்கள், வீண் பேச்சுக்கள், வீண் செயல்பாடுகள், இதிலிருந்து நாம் முழுமையாக விடுபட்டு இந்த நோன்பு மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியானாக ஒவ்வொரு நோன்பும் நமது வாழ்வில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், எனது பேச்சில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், எனது செயல்பாடுகளில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், எனது நடவடிக்கைகளில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், உயர்ந்த ஒழுக்க மாண்புகளை எனக்குள் உருவாக்க வேண்டும், இதுதான் நோன்புடைய மாற்றம். அப்ப ஒவ்வொரு நோன்பும் ஒரு நோன்பை நோக்கிறோமா, அடுத்து இரண்டாவது நோன்பா, மூன்றாவது நோன்பா, இது நமது இபாதத்தில் மாற்றத்தை உருவாக்கி இருக்க வேண்டும், தொழுகையில் மாற்றத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நமது செயலிலும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த நோன்பு உருவாக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்குத்தான் இந்த 30 நாளுடைய இந்த பள்ளிக்கூடம், இந்த மதரசா, 30 நாட்கள் உடைய இந்த பயிற்சி கூடம் என்பது ஒரு மாற்றத்தை நோக்கிய நகர்வாக இருக்க வேண்டும். அது ஒரு உயர்ந்த ஒரு மாற்றம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அடியான். நாங்கள் ஒவ்வொரு நோன்பு முடியுதா, முடியும் போது நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அடியானாக நான் மாற வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்க வேண்டும். எனது நோன்பு என்னை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த உன்னதமான வணக்கம், இந்த நோன்பென்ற வணக்கத்துடைய இலக்கு தக்வா, இறையச்சம், பயபக்தி என்று சொன்னால், அதை எனது நோன்பு அந்த இடத்தை நோக்கி என்னை நகர்த்துகிறதா என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த நோன்புடைய காலங்களை நல்ல முறையிலே கழிப்பதற்கு, யா அல்லாஹ், இந்த மாதம் நான் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தை நான் அடைந்திருக்கிறேன், எப்படி உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தை அடைந்தேனோ அதே போன்று இந்த 30 நாட்களையும் நல்ல முறையிலே அமல்களின் மூலம் இதை உயிர்ப்பிப்பதற்கும், உனது திருப்பொருத்தத்தை பெற்ற உனக்கு மிக நெருக்கமான ஒரு அடியானாக நான் மாற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த துவாவை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யுங்கள். இந்த துவா மிக முக்கியமானது. அல்லாஹ்விடத்தில் இரு கரமேந்தி, யா அல்லாஹ், இந்த மாதம், இந்த மாதத்தை நான் அடைந்திருக்கிறேன், அது உனது மிகப்பெரிய பேரருள். இந்த மாதத்தினுடைய இந்த 29-30 நாட்களை நான் நல்ல முறையில் அமல்களில் கழிக்க வேண்டும், அமல்களில் கழித்து உனது நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியானாக நான் மாற வேண்டும் என்ற துவா, உயர்ந்த ஒரு துவா. அந்த துவாவை செய்யுங்கள், அந்த துவாவை கேளுங்கள். அல்லாஹுத்தாலா நமது உள்ளத்தை பார்க்கிறான், நமது உள்ளத்தில் உள்ள ஆசையை பார்க்கிறான், அந்த ஆர்வத்தை பார்க்கிறான், தேட்டத்தை பார்க்கிறான். எந்த அளவு நமக்குள் ஆசை இருக்கிறதோ, ஆர்வம் இருக்கிறதோ, அல்லாஹ் வழியை எளிதாக்கி தருவான், அல்லாஹ் வழியை எளிதுபடுத்துவான். நமக்குள் எந்த முயற்சியும் இல்லை, நமக்குள் எந்த ஆசையும் இல்லை, நமக்குள் எந்த ஆர்வமும் இல்லை என்றால் அல்லாஹ் வழியை எளிதாக்க மாட்டான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஆசை ஆர்வம் நமக்குள் வர வேண்டும். இது மகத்தான பொன்னான நன்மைகள் நிறைந்த ஒரு காலம். இது மிக வேகமாக நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற நாட்கள். இந்த நாட்களிலே ஒவ்வொரு நொடியும் பெருமதியானது, ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானது, ஒவ்வொரு மணி நேரமும் பெருமதியானது. இந்த காலத்தில் ஷைத்தான் விலங்கிடப்பட்டாலும் எப்படி தவறான காரியங்களின் பக்கம் மக்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால், பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம், மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள், அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய செய்வாங்க. பாவமான விஷயங்கள் அல்ல, ஆகுமான விஷயங்கள். ஆகுமான விஷயங்கள் என்ன, ஒருவர் கடை தெருவுக்கு போய் என்ன செய்யறாரு, பொருட்களை வாங்குறாரு, அவர் ஆடைகளை துணிமணிகளை வாங்குறாரு. இது மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்ட விஷயம். இதுல கூடுதலான நேரம் கழியும். ஒருவர் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தார் என்று சொன்னா அதுல பல மணி நேரங்கள் போகும், சமையலுக்கு பல மணி நேரங்கள் போகும். இதெல்லாம் ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப ஷைத்தான் எதன் பக்கம் சிந்தனையை திருப்பான்னு சொன்னா, நன்மையில் இருந்து இவனை எப்படி தடுப்பது, பாவத்துக்கு போட மாட்டான், பாவத்துக்கு போடாம நன்மையிலிருந்து இவனை தூரமாக்கி ஆகுமான விஷயங்கள். அப்ப சிந்தனை நமக்கு எப்படி வரும் தெரியுமா, இது பாவமான விஷயம் இல்லையே, இது தவறான விஷயம் இல்லையே, இது அனுமதிக்கப்பட்டது தானே என்று சொல்லி நேரத்தை அனுமதிக்கப்பட்டதுல கழிப்போம், ஆனா நன்மையில கழிக்க மாட்டோம். இந்த நிலை உருவாகும். அப்ப ஷைத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்துவான். அடுத்து ஒரு சூழ்ச்சி என்ன தெரியுமா, இரண்டு அமல்கள் இருக்கும், அந்த இரண்டு அமல்கள்ல ஒரு அமலுக்கு நன்மை அதிகமாக இருக்கும், ஒரு அமலுக்கு குறைவான நன்மை இருக்கும். அப்ப குறைவான நன்மை எந்த அமலோ அதிலே ஷைத்தான் மூழ்கடிக்க செய்வான், கூடுதலான நன்மை உள்ள அந்த அமலின் பக்கம் செல்ல விடாமல் தடுப்பான், இப்படி சூழ்ச்சி செய்வான். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாங்கள் ஆகுமான விஷயங்கள்ல நேரத்தை அதிகம் கழிப்பதை விட நாம் நேரங்களை நன்மையில் கழிக்க வேண்டும். சாப்பாடு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க, வீட்டுக்கு வருவாங்க, மனைவிமாரிடம் கேட்பாங்க, ஏதாவது உண்ணுவதற்கு இருக்குதா, வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு கேட்பாங்க. அவனுடைய மனைவிமாரிடம் பதில் வரும், எப்படி பதில் வரும், வீட்டில் உண்ணுவதற்கு எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்கள் தெரியுமா, அப்படி என்றால் நான் இன்று நோன்போட இருந்து விடுகிறேன் என்று சொல்லி விடுவார்கள். நோன்போட அந்த நாள் இப்படி ரசூலாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நோன்பாகத்தான் இருந்தது, இப்படித்தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இன்று நீங்க எடுத்து பாருங்க, ரமலானுடைய காலத்துல எந்த அளவுக்கு நிலைமை மாறியிருக்கு என்று சொன்னா, ஒருவர் சாப்பாட்டுக்குரிய அந்த நேரத்தை கூடுதலா ஒதுக்கிறார், அதை சமைப்பதற்கு, அதை சாப்பிடுவதற்கு, இதற்கு அதிகமான நேரங்கள் ஒதுக்கப்படுகின்றன. சிலர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நோன்பு திறந்த உடனே என்ன செய்யறது, அதாவது வயிறு புடைக்க சாப்பிடுவது, வயிறு முட்டை சாப்பிடுவது. அப்படி சாப்பிட்ட உடனே அடுத்து என்ன செய்யும், உடல்ல சோர்வு வரும், தூக்கம் வரும், அசதி வரும். அப்ப இஷாவுடைய தொழுகையை தொழ முடியாது. இரவு வணக்கத்துல 2 ரகாய தொழும் போதே தூக்கம் வரும், 2 ரகாய தொழும் போதே அசதி வரும், சோர்வு வரும், அந்த வணக்கத்தை உற்சாகமாக செய்ய முடியாது. எனவே நறுமையான சகோதரர், இப்படி நாங்க உணவை எடுக்காமல் நோன்பு திறந்து நாங்க என்ன செய்யறது? நமக்கு தான் ஃபஜ்ருடைய அதான் வர நேரம் இருக்குது, சாப்பிடலாமே, டைம் இருக்குது. அப்ப நாங்க நோன்பு திறந்த உடனே அளவோடு சாப்பாட்டை எடுப்பது. என்ன அளவு? எனது இஷாவுடைய தொழுகைக்கு இடையூறு இல்லாமல், எனது இரவு வணக்கத்துக்கு இடையூறு இல்லாமல், எனது இரவு வணக்கத்தில் எந்த சோர்வும் ஏற்படாமல் அளவோடு நாங்கள் உணவு எடுத்துக் கொள்வது. அந்த இரவு வணக்கத்தை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிடுறது சரளமா சாப்பிடலாம். நாங்கள் ஆரம்பத்திலே கூடுதலாக சாப்பிட்டோம்டா நமது இஷாவுடைய தொழுகை இரவு வணக்கம் இதுலன்னா நமக்கு என்ன செய்துவிடும்? சோர்வு வந்துவிடும். அப்ப இதை நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் சூழ்ச்சி சைத்தான் செய்வான். அப்ப சோர்வு வந்தா அமல் செய்ய முடியாது. முதல் நாள் இரவு தொழுகை தவறி சென்று வைங்க, 2வது நாள் ஆட்டோமேட்டிக்கா 2வது நாளும் தவறிவிடும். முதல் நாள் விடுபடிச்சுதானே என்று சொல்லி 2வது நாள் தவறும், 3வது நாள் தவறும். இப்படி நன்மைகள் தவறும். அந்த மாதம் சிறந்த மாதத்துல நன்மை செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகும். அதே மாதிரி நீங்க சஹருடைய உணவு எடுத்தாலும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் சஹருடைய உணவு அது பரக்கத்து நிறைந்தது என்று சொன்னார்கள். அப்ப சஹருடைய உணவை நாங்க எடுக்கும் போது அளவோடு எடுப்பது. அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம் என்று சொன்னா என்ன செய்ய முடியாது? சுபஹுல ருக்கு செய்ய முடியாது, சுஜூத் செய்ய முடியாது, உணவு தொண்டைக்கு வருது, நிறைய பிரச்சனை. உணவை நாங்கள் அளவோடு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது இபாதத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதி நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்கணும். உணவுடைய விஷயத்துல அளவோடு நாங்கள் உணவு எடுத்துக்கொள்வது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் நிறைக்கக்கூடியவைகளில் மிக மோசமானது அவனுடைய வயிறு தான் சொன்னாங்க. ஆதமுடைய மகன் நிறைப்பதுல மிக மோசமான அவனுடைய வயிறு தான் சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த நோன்புடைய காலங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நமது நேரங்களை கொஞ்சம் திட்டமிட்டுக் கொள்ளு. அடுத்து உங்களிடத்துல தாழ்மையாக பணிவாக நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சோசியல் மீடியால இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த பேஸ்புக், அதே மாதிரி வாட்ஸ்அப், இந்த ட்விட்டர், இந்த சமூக வலைதளங்கள் இருக்குதா இல்லையா, இதுல இருந்து கொஞ்சம் நீங்க இந்த ரமலானுடைய மாதத்துல கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னு சொன்னா அமல்ல கழிக்கலாம். நிறைய பேரை பாருங்க, சுபஹானல்லாஹ், அதுல உட்கார்ந்தா அதுக்கு போற பாக்குறான், 2 மணி நேரம் முடிஞ்சிருக்குது, 3 மணி நேரம் முடிஞ்சிருக்கு, அதுல உட்கார்ந்து அவனுக்கு நேரம் போறதே தெரியுதில்ல. அதுல உட்கார்ந்தா நேரம் போறதே தெரியுதில்ல, நேரம் எல்லாம் அப்படி கழியுது. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, நிறைய வீணான விஷயங்கள், வீண் விரயங்கள், நேரம் அப்படி வீணடிக்கப்படுது. நீங்க இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்தீங்களா, அவங்க ரமலானுடைய மாதத்துல ஹதீஸ் கிரந்தங்களை மூடிட்டு குர்ஆனுக்கு போவாங்க. ஹதீஸ படிக்கிறது நன்மை, ஆனா ரமலான்ல குர்ஆன்ல முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார்கள். அப்ப நாங்க இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க ஒரு முடிவு உறுதி எடுத்துக்கணும். என்னது? இந்த சமூக வலைதளங்கள் இதுல இருந்து நாங்க கொஞ்சம் விடுபட்டு குர்ஆன்ல நாங்க கவனம் செலுத்துவது, குர்ஆனை அதிகம் ஓதுவது. அல் குர்ஆனை பொறுத்தவரையில நாங்க என்ன செய்ய வேண்டும்? நமக்கு இந்த ரமலான்ல 3 குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க முடியுமா? 4 முடியுமா? 5 முடியுமா? ஓதலாம். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள். மறுமையில குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் குர்ஆன் உடையவர்கள் சங்கையான மலக்குகளோடு தான் இருப்பார்கள். அவர்களுக்கு மறுமையிலே குர்ஆனை ஓதுமாறு சொல்லப்படும். அவர்கள் ஓதிக்கொண்டு செல்லும் போது அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போகும். அங்கெங்க குர்ஆன் அவர் கடைசியா ஓதி நிறுத்துவாரோ அதுவரைக்கும் அவருடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே செல்லும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. குர்ஆனை நாங்கள் முதுகுக்கு பின்னால போட்டு வச்சிருக்கிறோம். குர்ஆன் மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே ஷபாத் செய்ய வேண்டும் என்றால், நாம் குர்ஆனை முன்னால் வைத்துக் கொள்வது, குர்ஆனை ஓதுவது, அல் குர்ஆனை விளங்குவது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த குர்ஆனுக்குரிய கடமைகள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் சுத்தம் அடைந்து விடும் என்றால், உங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாகி விடும் என்றால், நீங்கள் குர்ஆனை கொண்டு நிறைவடையவே மாட்டீங்க, குர்ஆனை மூடி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும். எப்ப? உங்களுடைய உள்ளங்கள் சுத்தம் அடைந்து விட்டால், தூய்மை அடைந்து விட்டால். இந்த நீங்க எடுத்து பாருங்க, உட்கார்ந்து ஒரு 1.5 மணி நேரம் குர்ஆன் ஓத முடியல, 2 பக்கம் ஓதும் போதே மூடிட்டு போக வேண்டிய, மூடிட்டு போகுமாறு உள்ளம் சொல்லுது, பாக்குறமா இல்லையா? சோர்வு வருது, அமல்ல சோம்பல் வருகிறது, ஆர்வத்தோடு செய்ய முடியாத நிலை. ஆனா அதே நேரத்தில் மொபைல் எடுத்துட்டோம் சொன்னா வாட்ஸ்அப்ல பல மணி நேரங்கள் இன்பத்தோடு உட்காருகிறான், பேஸ்புக்ல உட்காருகிறான், குர்ஆனுக்கு முன்னால உட்கார முடியவில்லை. நறுமையான சகோதரர்களை, வேதனை. மறுமையில் நாம் அந்தஸ்துகளால் உயர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் தான் அதற்குரிய விளை நிலம், இங்குதான் நாம் விதைக்க வேண்டும், அப்பதான் அங்கு அறுவடை செய்யலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, பொன்னான ஒரு காலம் நமக்கு வந்திருக்கிறது. இந்த பொற்காலத்தை நாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான முறையிலே கழித்தால் நாம் புத்திசாலிகள், நாம் வெற்றியாளர்கள், நாம் ஜெயசீலர்கள். இந்த பொன்னான காலத்தை நாம் நன்மையிலே கழிக்காமல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தருகின்ற விஷயங்களிலே கழிக்காமல் பாவங்களில் கழிப்போம் என்றால் நம்மை விட துர்ப்பாக்கியவான்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் சுவர்க்கத்துடைய வாயில்களை திறந்து அழைக்கிறான். இந்த மாதம் முழுவதும் சுவனத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் அழைக்கிறான், நீங்கள் சுவனத்துக்குரியவர்களாக மாறுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் அந்த நிம்மதியான வீட்டின் பக்கம் அழைக்கிறான். எந்த நிம்மதி நமக்கு வேண்டுமோ அந்த நிலையான அந்த இன்பத்தை அல்லாஹு தஆலா நிம்மதியை மறுமையிலே வைத்திருக்கிறான். அதுதான் நிம்மதி, உண்மையான நிம்மதி அதுதான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்துக்கு ஒரு பேர் குர்ஆன்ல என்ன, தாருஸ் ஸலாம், நிம்மதியான வீடு. அங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது. அந்த வீட்டுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஏன் அல்லாஹ் மூடியிருக்கிறான்? நாம் நரகத்துக்குரிய எந்த ஒரு செயலையும் செய்து பாவியாகிவிடக் கூடாது என்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நோன்பென்ற இந்த உன்னதமான வணக்கம் உயிரோட்டம் உள்ள வேண்டும். அதை ஒரு சடங்காக மாற்றி விடாதீர்கள். உயிரோட்டம் உள்ளது, எனது தக்வாவை அதிகப்படுத்த வேண்டும். எனது தொழுகையில் எனது நோன்பு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். எனது பேச்சில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். எனது செயல்பாடுகளில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக எனது நோன்பு இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட நோன்பாக எமது நோன்பை நாம் ஆக்கிக் கொள்வதோடு அடுத்ததாக இந்த காலம் இரவு வணக்கத்துக்குரிய காலமாக இருக்கிறது. இரவு வணக்கம் என்பது அற்புதமானது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், அவங்க ஒரு கனவு கண்டுவிட்டு அதற்கு விளக்கம் கேட்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு சிறந்த மனிதர், அவர் இரவிலே நின்று வணங்குவாராக இருந்தால் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. யாரை பற்றி? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்கிறார்கள். இதை எப்ப அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கேட்டாங்களோ அதிலிருந்து அவங்க இரவு வணக்கத்தை விடவில்லை. அவங்க ரமதான்ல மட்டுமல்ல, வாழ்க்கையில இரவு வணக்கத்தை விடல. இரவு வணக்கத்தை அந்த வார்த்தைக்கு பிறகு தொடர்ந்து செய்து வந்த ஒரு நபி தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நறுமையான சகோதரர்களே, இரவு வணக்கம் என்பது சாதாரண ஒன்றல்ல. அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற, அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய, சுவர்க்கத்துக்கு நம்மை இட்டுச் செல்கின்ற ஒரு வணக்கம் தான் இரவு வணக்கம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிறப்பை கொண்டதுதான் இரவு வணக்கம். எனவே இரவு காலங்களில் அனைவரும் நிம்மதியாக தூங்குகின்ற போது நாம் எழுந்து அல்லாஹ்வுக்காக தொழுவோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த அருளும் அதே போன்ற சிறப்புகளும் அதாவது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் இரவு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்கையிலே காணவில்லை. என்னோடு பக்கத்திலே படுத்திருந்தார்கள், அவர்களை காணவில்லை. இருளாக இருக்கிறது, அங்கும் இங்கும் தடவி பார்க்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி தன்னுடைய கால்கள் அவர்களுக்கு பிடிபடுகின்றன. அந்த கால்கள் சுஜூதிலே நட்டப்பட்டிருக்கிறது, சுஜூதில் இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் சுபஹானல்லாஹ், எவ்வளவு இன்பம் என்று பாருங்க. இதுதான் இன்பம். நீங்க இரவுல எழும்பி அனைவரும் தூங்கிய பிறகு நீங்க எழுந்து நின்றக்க தொழுது பாருங்க, அதில் உள்ள இன்பம் தனியானது. அவ்வளவு மகத்தான இன்பத்தை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்படி நான் கால்களை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கால்கள் சுஜூதிலே நட்டப்பட்டு இருந்தன. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன ஓதுறாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சகதிக்க வபி முஆஃபாதிக்க மின் உகூபதிக்க வ அஊது பிக்க மின் கலா உஹ்ஸி ஸனான் அலைக அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். அந்த இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான சந்தர்ப்பம் சுஜூத். அந்த சுஜூதில் இருந்து ஓதக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சகதிக், அல்லாஹ் உனது கோபத்தை விட்டு உனது திருப்தியின் மூலம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது ரிவா, உனது ரிவாவை கொண்டு உனது கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். உனது மன்னிப்பை கொண்டு உனது தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இரவு வணக்கத்தில் நபி அவங்க ஓதினான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட நன்மைகளுக்குரிய ஒரு பொன்னான காலம். குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். அதே போன்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த எண்ணற்ற திக்ருகள், மகத்தான நற்கூலிகளை பெற்றுத் தருகின்ற திக்ருகள் இருக்கின்றன. நீங்க உட்கார்ந்து இந்த இடத்துல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இது கன்சுன் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்கள்ல ஒரு பொக்கிஷம். இது சொர்க்கத்தில இருக்கக்கூடிய எண்ணற்ற பொக்கிஷங்கள், அதில் ஒரு பொக்கிஷம் தான் இந்த வார்த்தைகள். என்ன, இதை நீங்க சொல்றதுக்கு ஒரு சில நொடிகள் தான் தேவைப்படும். ஆனா இது சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிஷம். ஆனா நம்ம எத்தனை பேருக்கு தான் நாவு வருது இதை சொல்றதுக்கு? எத்தனை பேருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான் இந்த நன்மைக்கு? எனவே நர்மையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி சொன்னீங்கடா, சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு பேரித்த மரம் நட்டப்படும். இப்படி நன்மைகள், நன்மைகள் நாங்கள் முந்தி செல்வதற்குரிய ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு உறுதியை, ஒரு வைராக்கியத்தை எடுப்பது எப்படி? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தை நான் நன்மையிலே கழிப்பேன், முடிந்தவரை நன்மைகளில் நான் செலவிடுவேன், அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன், அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே பிழை பொறுக்க தேடுவேன், அதிகம் அதிகம் நன்மைகள் செய்வேன், இரவு வணக்கத்தை செய்வேன், பிந்திய இரவு சஹருடைய நேரத்திலே எழுந்து பாவ மன்னிப்பு தேடுவேன். இப்படியாக அருமையான சகோதரர்களே, ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்க. உறுதி மட்டுமல்ல, இரு கரமேந்தி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த மாதத்தை நான் அடைந்திருக்கிறேன், இந்த மாதத்தை நான் நல்ல அமல்களின் மூலம் கழிக்க வேண்டும் என்ற அந்த உயரிய பிரார்த்தனையும் ரப்பிடம் செய்யுங்கள். எனவே இந்த என்ன முடியுமான சில நாட்கள், ஐயாமும் மஅதூதாத், இந்த நாட்களை நல்ல முறையிலே கழித்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.